அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடற அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 22.
அறத்தை இரண்டு பெரும் கூறுகளாக பிரிக்கிறார்கள். இல்லறம் துறவறம் என்று இரண்டு பெரும் கூறுகளாக பிரிக்கிறார்கள். அந்த இரண்டு கூறுகளோடு சேர்ந்து முன்னுரையாக அமைக்கிற ஒரு கூறு அறநெறிப்படாமல் நிற்கின்றதாகிய ஒரு கூறு என்று நான்கு கூறுகளை அறத்துப்பாலினுடைய நாளியலாக்குகிறார் திருவள்ளுவர். முன்னுரையாக அமைந்த கூறு என்பது பாயிரவியல். அறத்தின் வழிபடா கூறு என்று சொல்வது ஊழியல். இப்படி நடந்தால், இப்படி வாழ்ந்தால் இன்ன நிலை அடையலாம் என்று சொல்லிவிட்டு, இப்படி வாழ்ந்தாலும் அந்த நிலை அடையாத சில பேர் எங்களுக்கு ஏன் அந்த வாழ்வு வரவில்லை என்று கேட்கிறார்கள். வள்ளுவரை பார்த்து, வள்ளுவரே, நீங்கள் சொன்ன அறநெறிகளை எல்லாம் பின்பற்றினோம், ஆனால் நீங்கள் சொன்ன வாழ்வு இந்த உலகத்திலேயே எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்வியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஊழியல் என்று ஒரு பகுதி வைக்கிறார். அவர்களை திருப்திப்படுத்துவதல்ல, அது அந்த உண்மையை உரைப்பது அவருடைய நோக்கம். ஊழி என்பது நாங்கள் முன்னை பிறவிகளிலேயும் இந்த பிறவியிலேயும் செய்கிற அறம் பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு அமைகிற வாழ்க்கை முறை. அது நாம் முன் செய்த நன்மைக்கேற்ப நன்மைகளையும் தீமைக்கேற்ற தீமைகளையும் நாம் பெற்றே ஆக வேண்டும். பிறப்பினுடைய நோக்கமே கண்மத்தை கழிப்பதுதான். ஆகவே இந்த பிறவியிலே நான் நல்லது செய்தாலும் உட்பிறவிகளிலே நான் செய்த தீமை காரணமாக சில நேரத்திலே என் வாழ்வு தீமை வயப்படும். இந்த பிறவி ஞாபகம் மட்டும் உள்ளவர்களாகிய நாங்கள் நல்வழியில் நடந்து தீய முடிவு வருகிற பொழுது, இது ஏன் நல்ல வழியில் நடந்தும் தீய வழி முடிவு வருகிறது என்று ஒரு சந்தேகம் கிளம்பும். அப்படியானால் நன்மைக்கு நன்மை நடக்காதா என்ற ஒரு ஐயப்பாடு வரும். அவர்களுக்காக ஊழியல் என்று ஒரு பகுதி வைக்கிறார். நீ முன் செய்த வினையினுடைய பயனை அனுபவிக்கிறாய், ஆகவே அறத்துக்கு பயனில்லை என்று நினைத்து விடாதே, அது என்றோ ஒரு நாள் உன்னை வந்து சாரும் என்பதை சொல்வதற்காக ஊழியல். ஆகவே மொத்தம் நாலு இயல்கள் அறத்துப்பாலுக்குள்ளே திருவள்ளுவர் அடக்குகிறார். எல்லாம் திட்டமிடப்பட்ட அமைப்பு. அதுதான் அது படிக்கிற பொழுது வருகிற சந்தோஷம். அதுதான் பாயிரவியலிலேயே அடிப்படைகள் எல்லாம் சொல்லி தந்து விடுகிறார். அதற்கு பிறகு இல்லறவியலுக்குள்ளே நுழைகிறார். அறம் ரெண்டு கூறு என்று சொன்னேன், இல்லறம் துறவரம் என்று. இதுல எது சிறந்தது என்று ஒரு கேள்வி எழும். எது சிறந்தது என்றால் துறவரம் தான் சிறந்தது. ஒரு கல்லூரியிலே படிக்கிற மாணவனிடம் பார்த்து, ஐந்தாம் வகுப்பு பாடம் சிறந்ததா பிஏ பாடம் சிறந்ததா என்றால் கேள்வி கேட்டால், பிஏ பாடம் சிறந்தது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் ஐந்தாம் வகுப்பு பாடம் படிக்காமல் பிஏ பாடத்துக்குள் போக முடியாது. ஆகவே அதை முன்படிக்க வேண்டி இருக்கிறது. அதுபோல இல்லறமா துறவரமா சிறந்தது என்றால் துறவரம்தான் சிறந்தது. ஆனால் இல்லறம் இயற்றாமல் துறவரத்துக்குள்ளே நுழைய முடியாது என்றபடியால் துறவரவியலுக்கு முனுதல் இடம் கொடுக்கிறார். ஆகவே இல்லறவியலை ஆரம்பிக்கிறார். இல்லறவியல் என்பது நான் நேற்று உங்களுக்கு பூரண விளக்கமாக சொன்னேன், அன்பை பெருக்கி அந்த அன்பினாலே அறிவை பெருக்கி அதனாலே அறத்தை பெருக்குவது. அந்த அன்பு பெருக்கத்துக்கு ஒரு ஆடவனுக்கு சில இல்லறத்துக்குள்ளே நுழைகிற ஆடவனுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதை இல்லறம் என்கின்ற அந்த அதிகாரத்திலே சொல்கிற இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே சொல்கிறார் என்னென்ன இயற்ற வேண்டும். அதற்கு பிறகு அறம் இயற்றுவதே வாழ்க்கையாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப போர் அடித்து போய்விடும். எப்பவும் அறச்செய்திகளை தொடர்ந்து கேட்டால் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிறதல்லவா. வாழ்க்கையே அறந்தான் என்று இருந்தால் ஒரு சலிப்பு வந்து விடாதா என்பதற்காக இறைவன் வாழ்க்கையை அறம் செய்து கொண்டே மகிழ்வாக அனுபவிக்கும்படியான, அதுவும் அறநோக்கத்தின்படி அனுபவிக்கும்படியான ஒரு அமைப்பை உருவாக்கி தருகிறான். அதனாலே அந்த இல்லறத்திற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதுக்கு ஒரு மனைவி வருகிறான், வாழ்க்கை துணை என்று அடுத்த அதிகாரம். ஆகவே அவளோடு சேர்ந்து ஆடவன் இவ்வுலக இன்பத்தையும் அனுபவிக்கிறான், மென்மேலும் வளர்ந்து கொண்டும் போகிறான். ஆகவே மனைவி வருகிறாள், மனைவியினாலே பிறகு குழந்தை வருகிறது. இந்த இரண்டும் ஒருவனுக்கு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தருவதோடு உண்மையான அன்பு பயிற்சியை உண்டாக்கி கொடுக்கிறது. மனைவியும் குழந்தையும் வந்தவுடனே ஒருவன் அன்பினுடைய நிறைவை அடைய ஆரம்பிக்கிறான். ஆகவே அடுத்ததாக அந்த அன்பினுடைய சக்தி பற்றி, அன்பினுடைய பெருமை பற்றி சொல்ல வேண்டும் என்றபடியால் அடுத்த அதிகாரமாக அன்புடைமை என்கின்ற அதிகாரத்தை வைத்திருக்கிறான். இப்பொழுது நாங்கள் அந்த அதிகாரத்திலே தான் நிற்கிறோம். அன்பு என்பது ஒரு கருத்து பொருளை தவிர காட்சி பொருள் அல்ல. ஆகவே ஒரு கருத்து பொருளை எப்படி நாம் நிரூபிப்பது என்பதற்காக முதல் குறளிலே அதை அனுமானம் கொண்டு நிரூபிக்கலாம். காட்சியாக நிரூபிக்க முடியாவிட்டாலும் அனுமானம் கொண்டு நிரூபிக்கலாம். எப்படி அனுமானம் கொண்டு நிரூபிக்கலாம் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், நம்மேல் அன்பு செலுத்துகிறவர்கள் நமக்கு ஒரு துன்பம் நிகழ்கிற பொழுது அவர்களுடைய கண்ணீரிலே இருந்து ஒரு துளி கண்ணீர் வருமானால் அந்த கண்ணீரை வைத்து அன்பு என்ற ஒன்று உண்டு என்று அதனுடைய உண்மையை நிரூபிக்கலாம் என்று சொல்லி முடிக்கிறார். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் அறுவலர் பொங்கநீர் பூசல் தரும் என்று அன்பினது உண்மை கூறப்பட்டது என்று பரிமேலழகர் எழுதுவார். அதற்கு பிறகு ஐந்து குறள்கள் அன்பினுடைய சிறப்பு சொல்லுகிறார். அந்த ஐந்தும் படித்து விட்டோம். இப்போது நாங்கள் படிக்க வேண்டியது ஏழாவது குறள். ஆறாவது குறள் என்ன அது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
அறத்திற்கே அன்பு சார்பென்பு அறியார் மரத்திற்கும் அகதே துணை. அன்பு சார்பு அறத்திற்கே என்பு அறியார். அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சில அறியார். மரத்திற்கும் அகதே துணை. ஏனை மரத்திற்கும் அவ்வன்பே துணையாவது. உரை குறிப்பு: ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி, அவனை நட்பாக கருதி அவன் மேல் அன்பு செய்ய அது நீங்குமாகலின் மரத்தை நீக்குதற்கு துணையாம் என்பார். மரத்திற்கும் அகுதே துணை என்றார். துன்பத்திற்கு யாரே துணையாவார்? குறள் 1299 என்பொழி போல. இவை ஐந்து பாட்டானும் அன்பினது சிறப்பு கூறப்பட்டது.
இதுலதான் ஐந்து பாட்டு அன்பினது சிறப்பு கூறப்பட்டது. அப்ப ஆறு குறள் முடித்து விட்டோம். இனி ஏழாவது குறள் படிக்க போகிறோம். ஏழாவது குறளுக்குள்ளே நுழைவோம்.
குறள் 77. என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். உரை:
கொஞ்சம் முயற்சி பண்ணினால் அது சரி. நீங்க படித்ததுல தப்போன்றும் இல்லை. எழுவுக்காக என்பு இல் அதனை, அதைத்தான் என்பிலதனை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பு இல் அதனை அன்பில் அதனை அறம் என்று அதை நாம பொருள் பண்ணிக் கொள்ளுவோம்.
குறள் 77. என்பு இல் அதனை வெயில் போல காயுமே அன்பு இல் அதனை அறம். உரை: என்பு இல் அதனை வெயில் போல காயும். என்பு இல்லாத உடம்பை வெயில் காய்ந்தார் போல காயும். அன்பு இலதனை அறம். அன்பில்லாத உயிரை அறக்கடவுள். உரை குறிப்பு: என்பு இலது என்றதனான் உடம்பு என்பதும், அன்பு இல்லது என்றதனான் உயிர் என்பதும் பெற்றாம். வெறுப்பு இன்றி எங்கும் ஒரு தன்மைத்து ஆகிய வெயிலின் முன் என்பு இலது தன் இயல்பார் சென்று கெடுமாறு போல, அத்தன்மைத்து ஆகிய அறத்தின் முன் அன்பு இல்லது தன் இயல்பார் கெடும் என்பதாம். அதனை காயும் என வெயில் அறங்களின் மேல் ஏற்றினார்.
காயும் என வெயில் அறங்கள் மேல் ஏற்றினார்.
அதனை காயும் என வெயில் அறங்களின் மேல் ஏற்றினார். அவற்றிற்கும் அவ்வியல்பு உண்மையின். இவ்வாறு அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் 485 என பிறரும் கூறினார்.
இப்பொழுது ஒரு தரம் வாசித்து முடித்திருக்கிறோம். இனி பகுதி பகுதியாக அதை விளங்க முற்படுவோம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இந்த மனித உடம்பிலே அது அது உறுதி பெற்று நிற்பதற்கு காரணமாக இருப்பது எலும்பு. கடவுள் ஒரு கட்டிடம் அமைப்பது போல நம்முடைய உடம்பை அமைத்திருக்கிறார். முன்பும் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதற்குள்ளே ஒளி வருகிற பாதை, சத்தம் வருகிற பாதை, அது அழுக்கு வெளியேறுகிற பாதை. இப்போ ஒரு வீடு அமைக்கிற பொழுது எல்லாம் அமைக்கிறோம் அல்லவா, எல்லாவற்றையும் கடவுள் அமைக்கிறார். அதுல இந்த எலும்புக்கு வேலை என்னவென்றால், இந்த கான்கிரீட் போடுகிற பொழுது கம்பி வைக்கிறார்களே, அப்பதான் அந்த நிமிந்து நிற்கும். அது எப்படி கம்பி வைக்கிறோமோ அந்த பாணியிலே நிற்கும். மனித ஜீவராசிக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் நம்முடைய முதுகெலும்பு. அதனாலேதான் மனிதனாக இருக்க வேண்டுமானால் முதுகெலும்போடு இருக்க வேண்டும். முதுகெலும்பு என்பது நான் வெறுமனே இந்த எலும்பை மட்டும் சொல்லவில்லை. முதுகெலும்பு இருந்தால்தான் நிமிர்ந்து நிற்கலாம். நான் சொல்லுகிறதல்லவா, அவன் முதுகெலும்பு இல்லாதவன் என்று சொல்வதற்கு ஒருவனிடம் நிமிர்வில்லாவிட்டால் அவன் முதுகெலும்பிருந்தும் முதுகெலும்பில்லாதவன் தான். இன்றைக்கு நம்முடைய இனம் பல விதத்திலும் தாழ்ந்து போனதற்கு காரணம் நம்முடைய முதுகெலும்பில்லாத தன்மை. ஒரு முறை எங்கள் ஊரிலே ஒரு பெரிய கவிஞர், நல்ல ஆற்றலுள்ள கவிஞர், அவரை நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு விளையாட்டாக கேட்டேன், ஐயா ஒரு கவிஞனுக்கு எது முக்கியம் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டேன். நல்ல ஒரு பதில், கவித்துவமாக அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார். வஜ்ராயுதம் முக்கியம் என்று சொன்னார். ஒரு கவிஞனுக்கு வஜ்ராயுதம் முக்கியம். எனக்கு முதலிலே அது புரியவில்லை. அது என்ன வஜ்ராயுதம் முக்கியம் என்று சொல்கிறார் என்றால், உங்களுக்கு தெரியும் இந்திரன் கையிலே இருக்கிற ஆயுதத்துக்கு வஜ்ராயுதம் என்று பெயர். வஜ்ரம் என்றால் கடினமான என்று அர்த்தம். அந்த வஜ்ராயுதத்தை பற்றி நேற்று உங்களுக்கு சொன்னேன். தசீசி முனிவர் தன் அரக்கர்கள் தேவர்கள் தந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் தனக்குள்ளே போட்டு விழுங்கி முதுகெலும்பாக்கி கொண்டார். அந்த முதுகெலும்பை பெற்றுத்தான் இந்திரன் வஜ்ராயுதத்தை செய்து கொண்டான். அப்ப அவர் சொன்னது, ஒரு கவிஞனுக்கு கவிதையிலே கவிஞனுக்கு எது முக்கியம் என்றால், நான் நினைத்தேன் பொருள் முக்கியம், சொல் முக்கியம், இந்த எதுகை மோனை முக்கியம், யாப்பு முக்கியம், இப்படி ஏதாவது சொல்லுவார் என்றால், அவர் சொன்னார் ஒரு கவிஞனுக்கு எது முக்கியம் என்று கேட்டால் வஜ்ராயுதம் முக்கியம் என்றார். என்னென்றால் முதுகெலும்பு முக்கியம் என்று அவருடைய அபிப்பிராயம். தான் நினைக்கிறதை ஒருவிதமான பயமும் இல்லாமல் அற உறுதியோடு சொல்லக்கூடியவனுக்குத்தான் கவிஞன் என்று பெயர். சும்மா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவனை புகழ்ந்து இவனை புகழ்ந்து பாடிவிட்டு போகிறவனுக்கு பெயர் கவிஞன் இல்லை. கவிஞன் என்பவன் சமுதாயத்தின் மேல் அன்பும் கருணையும் கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சமுதாயத்தை நெறிப்படுத்தலாம். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தமிழர்கள் இந்த வரிசைப்படுத்துகிற பொழுது கற்றவர்கள் அறிவாளிகள் இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போவார்கள். அதிலே ஒரு எல்லைக்கு மேலே போகிற பொழுது ரொம்ப ஆழமான அறிவுள்ளவனை கவிஞன் என்று சொல்வார். கம்பன் விபீடனன் பற்றி சொல்லுகிற பொழுது அந்த தொடரை பயன்படுத்துகிறான், கவிஞரில் அறிவில் மிக்கான் என்று பயன்படுத்துகிறான். அப்போ கவிஞன் என்பவன் சமுதாயத்தை நெறி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். உழைப்புக்கு பாடுகிறவனாக, வசதிக்கு பாடுகிறவனாக, புகழுக்கு பாடுகிறவனாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த இதெல்லாம் நீங்க வச்சு பார்த்தா இதுல இருந்து எத்தனை பேர் தப்புவார்கள் என்பதை நீங்கள் இன்றைய கவிஞர்களே நினைத்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்தை நெறி செய்கிறது தான் நோக்கம். அப்படி சமுதாயத்தை நெறி செய்ய வேண்டுமானால் தன் கருத்தை ஆணித்தரமாக சொல்லுகிற அந்த நிமிர்வு வேண்டும். நிமிர்வு என்பது முதுகெலும்பால் வருவது. அதனாலே தான் நிமிர்வு என்று சொல்லுகிற பொழுது நிமிர்வில்லாதவனை முதுகெலும்பில்லாதவன் என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரிந்தது எனக்கு கம்பன் காவியம் எனக்கு பிடித்த காவியம். எனக்கு அந்த காவியத்தை விட ரொம்ப பிடித்தது அந்த கம்பனுடைய ஒரு தொடர் இருக்கிறது, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ. சோழ சக்கரவர்த்தியிடம் போய் சேருகிறான் அவன். சரி, இவன் போய் சேரவில்லை, அவன் வலிந்து அழைக்கிறான். கம்பன் என் சதையிலே இருந்தால் அது எனக்கு பெருமை. இப்படியெல்லாம் நினைக்கிற அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். கம்பனை போன்ற ஒரு பெருங்கவிஞன் என்னுடைய அரசவையில் இருந்தான் என்று சொன்னால் அது எனக்கு பெருமை தரும் என்று நினைத்து கம்பனை கூப்பிட்டு தன்னுடைய சபையிலே வைத்துக் கொள்கிறான். ஆனால் அரசர்களுக்கே இருக்கிற சில குணங்கள் இருக்கிறது அல்லவா. அவனுடைய எதிர்பார்ப்பு இவன் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும், தன்னை பாராட்டி பாட வேண்டும் என்பது இவனுக்கு ஒரு விருப்பமாக இருக்கிறது. கம்பன் நிலைத்த பொருளை பாடுவனே தவிர பொய்மையாளரை பாடாதே என்றை புகழூர் பாடும் என் புலவீர் கால் என்று தேவாரத்திலே வருகிறதே, அதுபோல பொய்மையை பாடமாட்டேன், நிலைத்த விருடை விஷயத்தை தான் பாடுவேன் என்பதிலே அவன் உறுதியாக இருக்கிறான். அது பற்றி நிறைய கதைகளும் நிறைய செய்திகளும் உண்டு, நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இவனுக்கு அது ஒரு பெரிய குறை. அது இந்த உபகதைகளாக, இதெல்லாம் நிஜமா இல்லையா தெரியாது, உபகதைகளாக சொல்வார்கள். சோழன் வந்தால் சபையில இருக்கிற எல்லாரும் எழும்பி நிற்பார்களாம், கம்பன் மட்டும் எழும்பி நிற்க மாட்டானான். அவன் வெறும் புவிக்கரசன், நான் கவிக்கரசன், அவன் அல்லவா எனக்கு எழும்ப வேண்டும், நான் எழும்ப மாட்டேன் என்று இருப்பானான். இது சோழனுக்கு ஒரு பெரிய சங்கடம். வெளிப்படையாக நீங்கள் ஏன் எழும்பவில்லை என்று கேட்கவும் முடியாது, உள்ளே எழும்ப வேணும் என்று நினைக்கிற ஆர்வத்தை நிறுத்தவும் முடியவில்லை. அவனாலே துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். கடைசியிலே சூது எல்லாம் பண்ணுகிறான், சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி பார்க்கிறான். கம்பன் அதற்கு அசைகிறவனாக இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஒரு 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 பெண்ணை, ஒரு ஒரு தேவதாசி பெண்ணை வைத்து இவனை மடக்க முற்படுகிறான் அரசாந்த. அந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். சோழனுக்கு இது மனதுக்குள்ளே ஒரு துன்பம். ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகிற பொழுது நிம்மதி கெடுகிறது. இவன் எழும்புகிறான் இல்லை, மரியாதை பண்ணுகிறான் இல்லை, இவனை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை என்பதை சகிக்க முடியாமல் அந்த துன்பத்திலேயே வாடுகிறான். பட்டத்தரசி பார்க்கிறாள், இவனுக்கு கவலை இருக்கிறது தெரிந்து போய்விடுகிறது. கேட்டு பார்க்கிறான், சோழன் அதை மனம் விட்டு பேசுகிறான் இல்லை. ஆகவே இதை யார் கொண்டு அறியலாம் என்றால், அந்த அந்த அரண்மனையிலே தேவதாசிகள் இருந்தார்கள், நடனமாடுகிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அரசனை மகிழ்வித்து இந்த செய்தியை அறிவார்கள் என்று நினைத்து அந்த செய்தியை போய் சொல்லுகிறார். ஒரு தேவதாசிகளிடம் போய் சொல்லி, நீங்கள் உண்மை அறிந்து சொல்ல வேண்டும். அங்கே தாசி பொன்னி என்று ஒருத்தி இருந்தாள், அவள் ரொம்ப பேரழகி. அவள் அந்த தேவதாசிகளுக்கெல்லாம் தலைவியாக இருந்தாள். அவளிடம் போய் சொன்னால், இந்த பட்டத்தரசி, நீ தான் உண்மை அறிய வேண்டும் என்றாள். அவர்கள் வந்து ஆடிப்பாடி மன்னனை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து, நீங்கள் ஏன் இப்படி வருந்துகிறீர்கள் என்று பொன்னி கேட்டாள். அரசன் தன்னுடைய மனநிலையை சொன்னான். அந்த சந்தோஷம் வந்ததிலே, இதுதான் எனக்கு அன்றாடம் சிக்கலாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற உடனே பொன்னி சொன்னால், உங்களுக்கு என்ன இப்ப ஆணவத்தினாலே தானே கம்பன் உங்களை அவமரியாதை பண்ணுகிறான், அது இவர்கள் முடிவு. அவன் இவர்களை ஆணவப்படப்படப்பட்டதல்ல அவனுடைய நோக்கம், தன்னுடைய முதுகெலும்பாலே வஜ்ராதித்தாலே அவன் நின்றான். அப்போ அவனை அவமரியாதைப்படுத்தினால் தன் பாட்டுக்கு அவனுடைய ஆணவம் குன்றும் என்று சொல்லி பொன்னி அதற்கு ஒரு வழிவகுத்து, ஒரு நாள் இந்த கம்பன் வருகிற பொழுது அவனை போய் அவனுடைய வீட்டிலே போய், உங்களை நாங்கள் ஆடிப்பாடி மகிழ்விக்க வந்திருக்கிறோம் என்று ஆடிப்பாடி மகிழ்வித்தார்களாம். இதெல்லாம் பின்னாலே இந்த தனிப்பாடல்களை வைத்து உண்டாக்கப்பட்ட கதைகள். கம்பனும் அந்த அவளுடைய கலையை கண்டு மகிழ்ந்தான். என்ன வேண்டும், பரிசு வேண்டும் என்று கேட்டான். அவள் சொன்னால், எனக்கு ஒரு சீட்டெழுதி தர வேண்டும். கம்பன், சரி தருகிறேன், தருவீர்களா என்று கேட்டால் இவன் சத்தியமாக தருகிறேன் என்று விட்டு சொன்ன உடனே அவள் கேட்டாள், என்ன சீட்டெழுத வேணும் என்று கம்பன் ஓலையை எடுத்து கேட்டான். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுங்கள். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை, அவளுக்கு பேர் பொன்னி. கம்பனுக்கு இவளுடைய திட்டம் தெரிந்தது, மனதுக்குள்ளே சிரித்து கொண்டான். சரி, நான் வாக்கு தந்து விட்டேன், எழுதி தருகிறேன் என்று தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்தான். இதை நேராக கொண்டு போய் அவள் அரசன் கையிலே கொடுத்தாள். உங்களுக்கு மரியாதை பண்ண மாட்டேன் என்ற கம்பன் எனக்கு அடிமை என்று துண்டெழுதி தந்திருக்கிறான். இதை நாளைக்கு சபையிலே படித்து காட்டினீர்களானால் கம்பனுடைய அந்த பெருமிதம் குன்றிவிடும், அவன் உங்களுக்கு பணிய வேண்டி வந்துவிடும் என்று அவள் கொடுத்தாள். அரசன் பொற்காசுகள் எல்லாம் கொடுத்தான். சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் சபையிலே இவனை நான் வீழ்த்துகிற ஒரு வாய்ப்பு வந்து விட்டது என்று போகிறான். அன்றைக்கும் கம்பன் எழும்பாமல் உட்கார்ந்திருக்கிறான். இதை கவனித்துக் கொண்டே சோழன் போய் சிம்மாசனத்திலே இருந்தான். சபை கூடியது. இப்போ ஒரு ஓலை வந்திருக்கிறது, கம்பரே, இது இதில் இருக்கிற கையொப்பம் உங்களுடையதானா என்று ஒரு தரம் பார்த்து சொல்லுங்கள் என்றான். நினைக்கிறேன் முன்னுக்கு எழுத்த மறைச்சிருப்பான் போல இருக்கு. கம்பன் பார்த்து விட்டு அவனுக்கு எல்லாம் புரிந்தது. ஆமாம், இது என் கையெழுத்து தான் என்றான். இதில் போட்டிருக்கிற கையொப்பம் என்னுடைய கையொப்பம் தான், சந்தேகம் இல்லையே, சந்தேகமே இல்லை. இப்ப இந்த ஓலை வாசிக்கிறவனை கூப்பிட்டு கம்பன் அந்த சோழ சக்கரவர்த்தி இந்த ஓலையை சத்தமாக சபை கேட்க வாசி. அது புலவர் சபை, புலவர்களுக்கும் எல்லாருக்கும் கம்பன்ல கொஞ்சம் கோபம் இருந்திருக்கும். எப்பவுமே இந்த படித்தவர்களுக்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அடிமையானால் மற்றவர்களும் அடிமையாக வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதாவது ஒருத்தன் நிமிர்ந்து நின்றுட்டால் இவனுக்கு அவனுடைய நிமிர்வு பற்றி சந்தோஷம் வராது. நாம நிமிராம அடிமையா இருக்கிறோமே, இவன் மட்டும் ஏன் இருப்பான் என்று இவனை எதிரியா நினைப்பார்கள். அப்படித்தான் அந்த புலவர்களும் நினைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. இதை இவன் சத்தமா தாசி பொன்னிக்கு கம்பன் அடிப்படை கம்பன் அடிமை என்று அந்த இதை வாய்ச்ச உடனே சபையில் இருந்த புலவர்கள் எல்லாம் சத்தம் போட்டு சிரித்தார்கள். ஒன்று அரசனை மகிழ்விக்கிற நோக்கம், அடுத்தது கம்பனை வீழ்த்துகிற நோக்கம். இது பொதுவா இன்றைக்கும் நடக்கும். இப்படி சத்தம் போட்டு சிரிச்ச உடனே கம்பன் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். சோழனுக்கு ஒரு சங்கடம், என்ன கம்பரே இது நீங்கள் தான் எழுதி கொடுத்தீர்களா? நான் தான் எழுதி கொடுத்தேன். இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நான் வந்தாலே எழும்பி நிற்க மாட்டீர்களே, எனக்கு சோழனுக்கு அடிமையாக கூடாது என்பதற்காக எழும்பி நிற்க மாட்டீர்களே, தாசி பொன்னிக்கு அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்று சோழன் கேட்டான். ஏதோ பணிவாக கேட்பது போல அவனை மடக்கி கேட்டான். கம்பன் சொன்னான், இதுல வெக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றான். நீங்க உடனே இந்த காலத்து ஆக்களை நினைச்சிடப்படாது. தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்று சொன்னா இது வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? சோழனுக்கு வியப்பு, அந்த காலத்துல ஒழுக்கத்துக்கு முக்கியம் கொடுத்த காலம். என்னது, தாசி பொன்னிக்கு அடிமை என்று சொன்னால் வெக்கப்பட வேண்டியது இல்லையா? கம்பன் சொன்னான், ஒன்றும் வெக்கப்பட வேண்டியதில்லை. என்ன புலவரே, ஒழுக்கம் பற்றி பேசுகிற நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அடிமை இல்லை என்று எழுதி கொடுத்து விட்டு இது வேற பெருமையான விஷயம் என்கிறீர்களே, இது எப்படி பொருந்தும் என்ற உடனே கம்பன் சொன்னான், தாசி என்றால் எல்லாம் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த புலவர்களை பார்த்து கேட்கிறான், தாசி என்றால் என்ன அர்த்தம்? புலவர்கள் சொன்னார்கள், பலராலும் விரும்பப்படுகிறவள் என்று அர்த்தம். தாசி என்ற சொல்லுக்கு பலராலும் விரும்பும். பொன்னி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சரஸ்வதி என்று அர்த்தம். சரஸ்வதிக்கு பொன்னி என்று ஒரு பெயர் உண்டு. இப்ப இதுக்கு அர்த்தம் பாருங்கள் என்றான் கம்பன். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்றால் பலராலும் விரும்பப்படுகிற சரஸ்வதிக்கு கம்பன் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறேன், இதிலே வெக்கப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டான். சோழன் பார்த்தான், இவனை ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பெரும் புலவர்களோட அரசர்கள் மோதி விழுந்தது. நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், இந்த பொன்னாடை போத்தி சொன்னேன் அல்லவா அந்த பேச்சு உங்களுக்கு, பொன்னாடை ஒரு அரசனுக்கு பொன்னாடை போத்தினார்கள். அந்த அரசனுடைய சபையிலே ஒரு புலவன் வந்து பாடினான். புலவன் பாடின உடனே அரசன் ரொம்ப மகிழ்ந்து போய் மந்திரியை பார்த்து சொன்னான், உனக்கு ஒரு நல்ல பொன்னாடை எடுத்து போர்த்து வேண்டான். வந்த புலவன் கொஞ்சம் ஒரு வறுமை தோட்டத்திலே வந்தவன். அதான் நல்ல சபைக்கு போறதுன்றா கூட கொஞ்சம் ஆடம்பரமா போனா தான் அதுக்கு மதிப்புண்டு. அவை சொன்னால், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் என்ற விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டே போகணுமாம். இவர் பேசப்படாது, அவர் சொல்லணும். சார் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, எப்படி பாடினார் தெரியுங்களா, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல வெல்றதுக்கு அவை நமக்கு சொல்லுகிறார். எங்கேயாவது சபைக்கு போனா அப்படி போ. எனக்கு ஒரு அறிஞர் சொன்னார், எப்பவும் நிகழ்ச்சிக்கு நேரத்துக்கு போய்விடாதீர்கள், வந்து சபை உட்கார்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நீங்க போகணும், அப்பதான் ஒரு மரியாதை என்றார். இதெல்லாம் அடிப்படையிலே பிழையானாலும் உலகியல்லே சில உண்மைகள் இதுல இல்லாமல் இல்லை. அவை சொன்னால், விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். சும்மா ஏழையா போகாத ஒரு சபைக்கு, நான் மனித இயல்பு சொல்லட்டுங்களா, ஏழைக்கு கொடுக்க மனம் வராது, பணக்காரனுக்கு கொடுக்க மனம் வரும். நீங்க இப்ப யார்கிட்டையாவது நிதி சேகரிக்க போற பொழுது, நிதி சேகரிக்க போகிறோமே நாம ரொம்ப வசதியா காட்டக்கூடாது என்று நினைச்சு ஒரு சும்மா ஒரு நாலு முழம் ஒரு துண்டு ஒரு பழைய ரப்பர் சேப்பல் போட்டுக்கிட்டு போனாத்தானே பணம் தருவான்னு நினைச்சு போனீங்களா, 50% கொடுப்பான். டிப்டப்பா சப்பாத்து போட்டு டை கட்டி பென்ஸ் கார்ல போய் இறங்கி நாங்க நிதி சேகரிக்க வந்தோம்னா 500,000 ரூபா கொடுப்பான். அது மனித இயல்பு, வருகிறவனுடைய வசதி பார்த்து கொடுப்பார்கள். அதனால அவை சொன்னால், புலவர்களே அரசவைக்கு போகிறீர்களா, ரெண்டு பேரை கூடிக்கொண்டு போங்கள், விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் தீதேனும் நன்று என்றான். நீ என்ன தென்னும் பாடுறா, உன் ஆளை பார்த்துட்டு கவிதை நல்லா இருக்கு சார் என்றான். அது இப்ப இந்த சினிமா கவிஞர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அப்படி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த கவிஞன், ஏழை கவிஞன் வந்தவுடனே இந்த மந்திரி பார்த்தா அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரையில்லை, அவனுக்கு கவிதை தெரியாது போல இருக்கு. அவன் சொன்னான், இவனுக்கு என்ன பொன்னாடைன்னு உள்ளுக்கு போய் பார்த்தான். இந்த பொன்னாடையிலேயே கொஞ்சம் பழைய பொன்னாடையா ஒரு பொன்னாடை இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு போத்து விட்டுட்டான். போக்குற பொழுதே இந்த கவிஞன் பார்க்கிறான், அதுல அந்த வேலைப்பாடு எல்லாம் பண்ணி பொன்னாடை கிழிஞ்சிருக்கிறது. இவனும் அதை கவனிக்கல போல இருக்கு, கிழிஞ்சிருக்கு அந்த பழைய பொன்னாடை அல்லவா கிழிஞ்சு போச்சு. புலவனுக்கு ரொம்ப கவலை, பொன்னாடை கிழிஞ்சது பற்றி அல்ல, என்னுடைய கவிதையை இவ்வளவுதானே இவர்கள் மதித்திருக்கிறான் இந்த மந்திரி, கிழிஞ்ச பொன்னாடியே போத்துறானே. இன்னொன்னே இதை அவனுக்கு தெரியும், ராசாவுக்கு இது அபிப்பிராயம் இல்லைன்னு தெரியும், ஏன்னா அவன் கவிதை கேட்ட விதத்துல தெரியும். ஒருவன் இருந்து கேட்கிற விதத்துல அவன் எப்படிப்பட்டவனு நாம கண்டுபிடிச்சிடலாம். ராசா கேட்ட விதத்துல தெரிஞ்சிட்டது இவன் நல்ல ரசிகன், ஆகவே இவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான், இது மந்திரி தான் பண்ணியிருக்கிறான். கிழிஞ்ச பொன்னாடியை போத்தினதை வாங்கி கொண்டு போனா எனக்கு அவமரியாதை, அப்ப என்ன செய்ய வேண்டும், ராசாவுக்கு இதை சொல்ல வேண்டும், சொன்னாலும் அவமரியாதை. இந்த புலவன் என்ன ஒரு சின்னத்தனமா ஒரு பொன்னாடையில கிழிஞ்சிருக்கு அது இருக்குன்னு குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறானே, தானந்தர மாட்டில் பல்ல பிடிக்கிறானே என்று சொல்லுவார்கள். சொல்லாம போனா வீட்டுல போய் தூக்கம் வராது, இந்த அவமரியாதையை சகிச்சுட்டனே என்று தூக்கம் வராது. இப்ப இவன் எப்படி சொல்றதுன்னு என்ன நினைச்சான் புலவன் அல்லவா, அந்த புத்திசாலித்தனம் வந்தது. இதுல இந்த பொன்னாடியில வேலைப்பாடுகள் கொடிகள் அதுகள் எல்லாம் போட்டு இலைகள் எல்லாம் வேலைப்பாடு எல்லாம் இருந்ததா, இவன் இந்த பொன்னாடி எடுத்து ராசாவுக்கு முன்னால இப்படி வச்சு பார்த்தான். ராசா கேட்டான், புலவரே என்ன பொன்னாடையை பார்க்கிறீர் என்றான். நான் சொன்னான், இப்படி பொன்னாடை எப்படி கிடைக்கும் ராசா, இங்க பாருங்க இதுல எத்தனை வேலைப்பாடுகள், இங்க பாருங்க இதுல கொடி இருக்கிறது, இதுல பூ இருக்கிறது, இதுல பழம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த கிழிஞ்ச இடத்து இதுல பிஞ்சும் இருக்கிறது என்றான். கொடி இருக்கிறது, பூ இருக்கிறது, பழம் இருக்கிறது, இதுல பிஞ்சும் இருக்கணும்னு ராசா பார்த்தான், பிஞ்சுதான் இருக்கு. அதுக்கு பிறகு மந்திரிக்கு தண்டனை கொடுத்துருப்பான் போல இருக்குது. இது புலவர்களுடைய ஒரு பெரிய கெட்டித்தனம். அது இப்படி இப்படி நிறைய கதை தமிழ் இலக்கியத்திலே சொல்வார்கள். ஒரு புலவர்ல ராசாவுக்கு ரொம்ப கோபம், அப்ப இவனை எப்படியாவது மற்றவர்களுக்கு முன்னுக்கு அவமரியாதை பண்ண வேணும். ஆனா புலவன் அவனோட வாயை கொடுக்க பயமா இருக்கு, அவனையும் ஏதாவது மாத்திடுவான். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட ராசா போனான், இந்த புலவனையும் கூட்டிக் கொண்டு போனான். ஒரு சின்ன ஆறு இப்படி அங்கிருந்து தண்ணி வருகுது. இந்த புலவனுக்கு தாகம், அவன் என்ன செய்தான், தண்ணி குடிக்க ஆத்துல இறங்கி தண்ணி அள்ளி குடிச்சான். இந்த ராசா தான் கெட்டித்தனம் பண்றதா நினைச்சு இந்த தண்ணி இங்க இருந்து வருது, புலவன் இங்க இருந்து குடிக்கிறான். ராசா என்ன பண்ணினான், இந்த தண்ணி வர்ற புலவன் இப்படி குடிக்கிறானா, அங்க போய் தண்ணிக்குள்ள இறங்கி நின்று கொண்டு புலவரை பார்த்து, புலவரே என் காலில் விழுந்த நீர் என்றான். அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு, காலில் விழுந்த நீர் என்றது ஒரு அர்த்தம், நீர் என் காலில் விழுந்தீர் என்று ஒரு அர்த்தம். புலவரே காலில் விழுந்த நீர் என்றான். உடனே புலவர் நிமிர்ந்தான், அவன் புலவன் அல்லவா, அவன் சொன்னான், நீரே காலில் விழுந்தால் நான் என்ன செய்யட்டும் என்றான். நீரே காலில் விழுந்தால் ராசா பார்த்தான், இனிமேல் இவனோட பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அதுபோல கம்பெனி மடக்க பார்த்து சோழனுக்கு பெரிய தோல்வியாக போயிட்டு அவனுடைய அந்த அரச ஆணவம் விடவில்லை. நேராக கூப்பிட்டான், என்னை பாடுகிறாயா இல்லையா என்று கேட்டான். அதுக்கு புலவர் சொன்னார், கம்பர் சொன்னார், நிலைத்த பொருளை பாடுவேன், அறத்தை பாடுவது அடம்தான் நிலைத்தது, அதை பாடுவேனே தவிர உன்னை பாடமாட்டேன், தனித்து உன்னை புகழ்ந்து பாடமாட்டேன். அப்படியானால் உமக்கு என்னுடைய அரசவையிலே இடம் இல்லை, அரசர்களாலே செய்யக்கூடிய ஆகக்கூடிய விஷயம் இதுதானே, உனக்கு என்னுடைய அரசவையிலே இடம் இல்லை, நீ போக வேண்டியதுதான். அரசவையிலே இடம் என்றால் எவ்வளவு வசதிகள், எத்தனை மாளிகைகள் எல்லாம் பண்ணி கொடுத்திருப்பான். நாங்களா இறந்தா உடனே அதுக்கு என்ன ராசா ஒரு கவிதை பாடுவோம் என்று பாடி விடுவோம். இவன் அதற்கு ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டு தமிழ் இலக்கியத்திலே இன்றைக்கு நிலைக்கிறது. என்ன சொன்னான் என்றால், மன்னவனும் நீயும் என்னடா நினைச்சு நீ என்ன பேசுற ராசான்டா, நீ ஒருத்தன் தானடா ராசா, மன்னவனும் நீயோ வடநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ யான் தமிழை ஓதினோ. எனக்கு ராமாயணமா இந்த பாட்டா பெருசுன்னு கேட்டா எனக்கு இந்த பாட்டு தான் பெருசுங்க. ஒரு புலவனிட்ட இந்த நிமிர்வு இருக்க வேண்டும். நிமிர்வுன்றதுக்காக சும்மா எல்லாரோடையும் போய் ஏதாவது சொரிஞ்சோன் இருக்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய தர்மம், தன்னுடைய நேர்மைக்கு சோதனை வருகிற பொழுது எவனையும் தூக்கி போடுகிற தம்பில்லாதவனுக்கு கவிஞன் என்றே பெயர் கிடையாது. அதனாலே அவன் சொன்னான், மன்னவனும் நீயோ வடநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ யாம் தமிழையோதினோம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமை சொன்னான், குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்புண்டோ. டேய் குரங்கு இந்த மரத்துல இருந்தா இந்த கொம்பு அவனை ஏத்துக்கொள்ளும், பாஞ்சு அந்த மரத்துக்கு போனா அந்த கொம்பு ஏத்துக்கொள்ளும். அது மாதிரி புலவன், ஆற்றல் உள்ள புலவனை எந்த நாட்டில் உள்ள எவனும் ஏற்றுக்கொள்வான். குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்புண்டோ உண்டோ என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்து என்று உடனேயே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு கம்பன் போனான் என்பது செய்தி. இதுக்கு பெயர்தான் முதுகெலும்பு வஜ்ராயுதம் என்று பெயர்.